إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا، من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له، أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له، أشهد أن سيدنا ونبينا ومولانا محمدا عبده ورسوله، وصلى الله على سيدنا محمد وعلى آله وأصحابه وسلم تسليما كثيرا كثيرا. أما بعد، فقد قال الله سبحانه وتعالى في محكمه التنزيل والفرقان المجيد: أعوذ بالله من الشيطان الرجيم، بسم الله الرحمن الرحيم. ومن آياته أن خلق لكم من أنفسكم أزواجا لتسكنوا إليها وجعل بينكم مودة ورحمة، إن في ذلك لآيات لقوم يتفكرون. عن أبي هريرة رضي الله عنه قال: قال رسول الله صلى الله عليه وسلم: أكمل المؤمنين إيمانهم، أحسنهم خلقا، وخياركم خياركم لنسائكم. رواه أحمد، أو كما قال النبي مصطفى صلى الله عليه وسلم.
இவ்வுலகை படைத்து பரிபாலிக்கக்கூடிய வல்ல ரப்புல் இஸ்ஸத் அல்லாஹ்வுக்கே எல்லா புகழும். அல்ஹம்துலில்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ். இவ்வுலகமே இருளாக இருக்கக்கூடிய சந்தர்ப்பத்தில் இறுதி தூதராக காசபுன் நபியினாக இவ்வுலகத்துக்கு ஜொலித்து வந்த நம் உயிரிடும் மேலான கண்மணி நாயகம் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் மன்னாரின் சுன்னாக்களை அடிச்சு விடுகளை பின்தியிருந்த உத்தம கண்ணியமான சஹாபாக்கள், தாபிஉங்கள், சபா தாபிஉங்கள், கியாமத் வரையந்தம் வரக்கூடிய அனைத்து முஸ்லிமான ஆண்கள் பெண்கள் மீது அல்லாஹ்வின் ரஹ்மத்தும் மக்ஃபிரத்தும் உண்டாவதாக. இறைவனின் கட்டளை மதித்து இறையில்லத்தில் சமூகம் சென்றிருக்கும் அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அன்பு சகோதரர்களே, ரப்புல் இஸ்ஸத் அல்லாஹும் அல்லாஹுடைய தூதர் முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்வில் எவற்றையெல்லாம் எடுத்து நடக்குமாறு சொல்லிருக்கிறார்களோ, ஏவிருக்கிறார்களோ, அவற்றையெல்லாம் முடியுமான அளவுக்கு எடுத்து நடக்குமாறும், எவற்றையெல்லாம் முழு உலகத்தையும் படைத்த ரப்புல் இஸ்ஸத் அல்லாஹும் அல்லாஹுடைய தூதர் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தடுத்திருக்கிறார்களோ, விலக்கிருக்கிறார்களோ, ஹராமாக்கிருக்கிறார்களோ, அப்படிப்பட்ட அனைத்து காரியங்களையும் வாழ்வில் முற்று முழுதாக தவிந்து கொள்ளுமாறு முதலில் அடியேனாக எனக்கும் அப்பால் உங்களுக்கும் வசியத்தும் நசியத்தும் செய்து கொள்கின்றேன். அன்பான சகோதரர்களே, அல்லாஹ் விண்ணலடியார்களே, ரப்புல் இஸ்ஸத் அல்லாஹ் ஹஜ்ரத் முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை மக்கா, மதீனா, தாயிப், சிரியா, ஷாமுக்கு மட்டும் ரசூலாக, நபியாக, ஒரு ரஹ்மத்தாக அல்லாஹ் அனுப்பி வைக்கவில்லை. அல்லாஹ் சூரத்துல் அன்பியா 107வது வசனத்துல சொல்லக்கூடிய சந்தர்ப்பத்தில் ஹஜ்ரத் முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் وَمَا أَرْسَلْنَاكَ إِلَّا رَحْمَةً لِلْعَالَمِينَ, மக்காவுக்கு மட்டும், மதீனாவுக்கு மட்டும், தாயிஃபுக்கு மட்டும், சிரியாவுக்கு மட்டும் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரஹ்மத்து கிடையாது. அல்லாஹ் ஹஜ்ரத் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை முழு உலகத்தாருக்கும், முழு உலகத்துடையவர்களுக்கும் அல்லாஹ் ரஹ்மத்தாக, ஒரு அருளாக, நபியாக, ரசூலாக அல்லாஹ் அனுப்பி வைக்கின்றான். அன்பான சகோதரர்களே, அல்லாஹு நல்லடியார்களே, ஹஜ்ரத் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மனிதர்களாகிய எமக்கு மட்டும் நபி கிடையாது, ரஹ்மத்து கிடையாது. நபி அவர்கள் பறவை இனத்துக்கும் ரஹ்மத்தாக இருந்தார்கள், நபி அவர்கள் மிருக இனத்துக்கும் ரஹ்மத்தாக இருந்தார்கள், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கடலில் வாழக்கூடிய உயிரினங்களுக்கும் ரஹ்மத்தாக இருந்தார்கள், புட்பூண்டுகளுக்கும் நபி அவர்கள் ரஹ்மத்தாக இருந்தார்கள், உலகத்தில் இருக்கக்கூடிய அனைத்து மஹ்லூகாத்துகளுக்கும் ஹஜ்ரத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ரஹ்மத்தாக இருந்தார்கள். அதனால் தான் அன்பான சகோதரர்களே, ரஹ்மத்தாக அனுப்பி வைத்த அல்லாஹ்வே சொல்கிறான்: லக்கத் கான லகும் ஃபீ ரசூலில்லாஹி உஸ்வதுன் ஹஸனா, ஹஜ்ரத் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வாழ்க்கையில் முன்மாதிரி இருக்கிறது. நபியுடைய வாழ்க்கையில எல்லா துறை சார்ந்தவர்களுக்கும் முன்மாதிரி இருப்பதாக அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லியிருக்கிறான். அன்பான சகோதரர்களே, அல்லாஹ் நல்லடியார்களே, அல்லாஹ் குர்ஆன்ல கேக்குறான்: ومن اصدق من الله حديثا ومن اصدق من الله قيلا, சொல்லால், வார்த்தையால் அல்லாஹ்வை தவிர உண்மை பேசக்கூடியவர்கள் யார் இருக்கிறார்கள்? அல்லாஹ் சொல்லித்தான் நபியுடைய வாழ்க்கையில முன்மாதிரி இருக்கிறது. இன்ன வஅதல்லாஹு ஹக், அல்லாஹ்வுடைய வஅதா உண்மை. அன்பான சகோதரர்களே, அல்லாஹ் நல்லடியார்களே, குர்ஆன் சொல்லுதே, இந்த மனிதன் ஹபீப் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய லைஃப அவர்களுடைய வாழ்க்கைய தன்னுடைய வாழ்க்கையாக ஆக்கிக் கொள்வார்களோ தன்னுடைய லைஃபாக ஆக்கிக் கொள்வார்களோ. குர்ஆன் ஒரு ஆயத்தில் நம்மை சொல்லி காட்டுகிறது, மை யுதிர் ரசூல், யார் அல்லாஹுடைய தூதருக்கு வழிபட்டு விடுகிறார்களோ தன்னுடைய வாழ்க்கையில முன்னோக்க கூடிய ஒவ்வொரு விடயங்களையும் நபியுடைய வாழ்க்கையாக ஆக்கிக் கொள்கிறார்களோ அவர்கள் அல்லாஹுக்கு வழிபட்டு விட்டார்கள். யாரெல்லாம் அல்லாஹுக்கு வழிபட்டு விட்டார்களோ அவர்களுடைய வாழ்க்கையை அல்லாஹ் வீணாக்க மாட்டான், ஒவ்வொரு சந்தர்ப்பத்திலையும் அவர்களுடன் அல்லாஹ் இருப்பான் என்பதில் எந்த சந்தேகமும் கிடையாது. அன்பான சகோதரர்களே, அல்லாஹ் இன்னலடியார்களே, ஹதரத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எல்லா துறை சார்ந்தவர்களுக்கும் முன்மாதிரியாக இருந்தார்கள். உலகத்தில் யாரும் சொல்ல முடியாது நான் படித்த படிப்புக்கு நபியுடைய வாழ்க்கையில் முன்மாதிரி கிடையாது, நான் ஐடியில இருக்கக்கூடிய அந்தஸ்துக்கு நபியுடைய வாழ்க்கையில் எந்த முன்மாதிரியும் கிடையாது, நான் சம்பாதித்து வைத்திருக்கக்கூடிய பணத்தை செலவழிப்பதற்கு நபியுடைய வாழ்க்கையில் முன்மாதிரி இல்லை என்று உலகத்தில் யாராலும் சொல்ல முடியாது. அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லித்தான் எல்லாருக்கும் நபியுடைய வாழ்க்கையில் முன்மாதிரி இருக்கிறது. அன்பான சகோதரர்களே, படித்தவருக்கும் நபியுடைய வாழ்க்கையில் முன்மாதிரி இருக்குது, பாமரருக்கும் நபியுடைய வாழ்க்கையில் முன்மாதிரி இருக்குது, பாவம் செய்கிறாரா அவரை பாவத்திலிருந்து எப்படி விலக்கணும் அதற்கும் நபியுடைய வாழ்க்கையில் முன்மாதிரி இருக்குது. நமக்கு தெரியும் நபியுடைய மஜ்மாவில் ஒருவர் வந்து, யா ரசூலல்லாஹ், எதன்னி ஃபி ஸினா, நான் விபச்சாரம் செய்யணும். இன்னொரு மனிதன் வருகிறார், யா ரசூலல்லாஹ், நான் ஒரு பெண்ணுக்கு முத்தம் கொடுத்து விட்டேன். இன்னொரு மனிதன் வாரார், யா ரசூலல்லாஹ், இன்னி அஸப்து தம்பன் அதீமன், நான் பெரிய ஒரு பாவம் செய்து விட்டேன். அந்த பாவிகளுக்கும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எப்படி பாவத்திலிருந்து அவர்களை விலக்கி அவர்களுக்கும் முன்மாதிரியாக நபி அவர்கள் திகழ்ந்தார்கள். அன்பான சகோதரர்களே, அல்லாஹ்வு நல்லடியார்களே, இன்னும் சொல்ல போனால் தனவந்தர்களுக்கும் நபியாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முன்மாதிரியாக இருந்தார்கள். அப்துல் ரஹ்மான் இப்னு அவுஃப், அபு தல்ஹா, உஸ்மான், கதீஜா ரழியல்லாஹு அன்ஹா போன்றவர்கள் தன்னுடைய பணத்தை எப்படி தீனில் செலவழிக்க வேண்டும், அல்லாஹ்வுடைய மார்க்கத்தில் எப்படி செலவழிக்க வேண்டும் என்பதற்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முன்மாதிரியாக இருந்தார்கள். ஏழையர்களுக்கு சாப்பிட முடியாது வறுமையுடைய கோட்டில் வாழக்கூடியவர்களுக்கும் நபி அவர்கள் முன்மாதிரியாக இருந்தார்கள். நமக்கு தெரியும் நபிக்கு கீழால் அஸ்ஹாபு சுஃபா திண்ணை தோழர்கள் 70 பேர் இருந்தார்கள், அவர்களுக்கு முன்மாதிரியாக நபி அவர்கள் இருந்தார்கள். இன்னும் சொல்ல போனால் அன்பான சகோதரர்களே, விவசாய தொழில் செய்யக்கூடியவர்கள், கூலி தொழில் செய்யக்கூடியவர்கள், தொழிலாளி, முதலாளி, ஆட்சியாளர்கள் எல்லாருக்கும் நபி அவர்கள் முன்மாதிரியாக இருந்திருக்கிறார்கள். இன்னும் சொல்ல போனால் பள்ளிக்கு முன்னால் அல்லது என்னுடைய வீட்டுக்கு வரக்கூடிய பிச்சை கேட்கக்கூடிய யாசகர்களுக்கு கூட நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரஹ்மத்தாக முன்மாதிரியாக இருந்திருக்கிறார்கள். அன்பான சகோதரர்களே, அல்லாஹ்வு நல்லடியார்களே, அல்லாஹ்வினால் அனுப்பப்பட்ட அல்லாஹ்வுடைய தூதர் அல்லாஹ்வுடைய ரசூல் ஹஸரத் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உலகத்தில் வந்து ஒரு மலக்க போல வாழல்ல, நபி அவர்கள் ஒரு மலக்க போல இருக்கல்ல, அதைவிடம் உயர்வாக வாழ்ந்தார்கள். ஆனால் அவர்கள் ஒரு மனிதனை போன்று வாழ்ந்து காட்டினார்கள். மனிதர்களுக்கு என்னென்ன தேவைகள் எல்லாம் ஏற்படுமோ அதை போன்று நபி அவர்களுக்கும் தேவைகள் ஏற்பட்டிருக்கிறது. அந்த தேவைகளை நபி அவர்கள் அல்லாஹ்வுடைய பொருத்தத்தோடு நிறைவேற்றி காட்டிருக்கிறார்கள். சொல்ல போனால் அன்பான சகோதரர்களே, அல்லாஹ்வு நல்லடியார்களே, ஹஸரத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தந்த பிள்ளைக்கு தகப்பனாக இருந்திருக்கிறார்கள், தந்த மனைவிக்கு கணவனாக இருந்திருக்கிறார்கள், தந்த பேரப்பிள்ளைக்கு அப்பாவாக இருந்திருக்கிறார்கள், தன்னுடைய தாய்க்கு பிள்ளையாக இருந்திருக்கிறார்கள், தன்னுடைய மருமகனுக்கு மாமாவாக இருந்திருக்கிறார்கள், தன்னுடைய அப்பாவுக்கு பேரனாக இருந்திருக்கிறார்கள், சஹலனுக்கு சஹலனாக இருந்திருக்கிறார்கள், மச்சானுக்கு மச்சானாக இருந்திருக்கிறார்கள். இப்படி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எல்லா உறவு முறைகளையும் வாழ்ந்து காட்டிருக்கிறார்கள். ஆனா இந்த எல்லா உறவு முறைகளையும் சிறந்த ஒரு உறவு முறை, ஒரு பந்தம் இருக்கிறது, அந்த பந்தம் தான் திருமண பந்தம், நிகா என்று சொல்லுவோம். அன்பான சகோதரர்களே, அல்லாஹ்வு நல்லடியார்களே, இந்த சொல்லப்பட்ட எல்லா உறவிலையும் எல்லா பந்தத்திலையும் திருமணம் என்ற பந்தம் இருக்கிறது. அது ஒரு இன்பமான ஒரு பந்தம், இன்பமான ஒரு சொந்தம், இன்பமான ஒரு வாழ்க்கை என்பதை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு சொன்னது மட்டும் அல்ல, வாழ்ந்து காட்டிருக்கிறார்கள். அன்பான சகோதரர்களே, ஹதீஸ்களை அறிவிக்கக்கூடிய முஹத்தீஸ்களை எடுத்து பார்த்தால் ஹதீஸ்களை பதிவு செய்திருக்கக்கூடிய தொடரில் கூட அவர்கள் கிதாபுன் நிகா, பாபுன் நிகா என்று அவர்களுடைய கிரந்தத்தில் ஒரு பகுதியை திருமணத்துக்கென்றே பதிவு செய்திருக்கிறார்கள். அதே போல புகஹாக்கள் கூட அஹ்காமுன் நிகா, நிகாஹுடைய சட்ட திட்டங்கள் என்று ஒரு பாடத்தையே தொகுத்து வைத்திருக்கிறார்கள். அந்த அளவு முக்கியமான ஒரு விடயம் தான் நிகா திருமணம் என்று சொல்லக்கூடியது. அன்பான சகோதரர்களே, அல்லாஹ்வு நல்லடியார்களே, எப்ப ஒரு மனிதன் தீனில் பூர்த்தி அடைகிறான் என்று சொன்னால், இமாம் பைஹக்கி ரஹ்மஹுல்லாஹ் அவர்கள் பதிவு செய்கிறார்கள், அல்லாஹ்வுடைய தூதர் சஹாபாக்களை பார்த்து சொல்லி காட்டினார்கள், இதா தகவுஜல் அபத், ஒரு அடியான் திருமணம் செய்கிறான், ஒரு அடியான் நிகாஹ் செய்கிறான், அவன் தீன்ல அரைவாசியை பூர்த்தியாக்கி விட்டான், பாக்கியானதில் மீதமுள்ள அரைவாசியில் அல்லாஹுவை பயந்து கொள் என்பதாக அல்லாஹுடைய தூதர் சொல்லி காட்டினார்கள். அன்பான சகோதரர்களே, அல்லாஹ் நல்லடியார்களே, இங்கு வந்திருக்கக்கூடிய இங்கு ஹுதுபாவில் அமர்ந்திருக்கக்கூடிய அநேக மாணவர்கள் திருமணம் செய்தவர்கள், அநேக மாணவர்கள் நிகாஷ் செய்தவர்கள், அநேக மாணவர்கள் நிகாஷ் செய்ய காத்திருக்கக்கூடியவர்கள், அநேக மாணவர்கள் நிகாவும் செய்து பேர பிள்ளைகளை கண்டவர்கள் தான் இங்கே அநேகமானவர்கள் இருக்கின்றோம். அன்பான சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நாம் நினைக்கிறோம் எங்களுடைய தாடி நபியுடைய தாடியை போல இருக்கணும், எங்களுடைய தலைமுடி நபியுடைய தலைமுடியை போன்று நாங்கள் வாரணும், எங்களுடைய ஆடை நபியுடைய ஆடையை போல ஆகணும், எல்லாம் நபியுடைய வாழ்க்கையை போல ஆகணும். இல்லை இல்லை, நாம் வாழக்கூடிய வாழ்க்கை எங்களுடைய திருமண உறவுகள் கூட நபியுடைய வாழ்க்கை போன்று அமையாவிட்டால் உலகத்தில் அதை விட கசப்பான வாழ்க்கை வேறு எதுவுமே இருக்க முடியாது. அன்பான சகோதரர்களே, அல்லாஹ் நல்லடியார்களே, அல்லாஹ்வுடைய தூதர் சில சந்தர்ப்பங்கள்ல அறிவுல அமல்ல சில ஹைர்களை நலவுகளை சொல்லட்டுமா என்று கேட்பார்கள். நபி அவர்கள் சொல்வார்கள், கல்வியுடைய விஷயத்தில் ஆக சிறந்த கல்வி எது தெரியுமா? ஹைருக்கும் மன் தஅல்லமல் குர்ஆன வஅல்லமா, குர்ஆனை கற்று யார் பிறருக்கு அதை கற்றுக் கொடுக்கிறாரோ அவர்தான் சிறந்தவர் என்பதாக சொன்னார்கள். இன்னொரு சந்தர்ப்பத்தில் முஆத் இப்னு ஜபலை பார்த்து நபி அவர்கள் கேட்டார்கள், அலா அதுல்லுக அலா அபுவாபில் ஹைர், ஏ முஆத், நலவுகள் உடைய வாயல்களை சொல்லி தரட்டுமா என்று சொல்லிவிட்டு நபி அவர்கள் நோன்பையும் சதகாவையும் தஹஜ்ஜுத்துடைய தொழுகையும் ஹதரத் முஆத் இப்னு ஜபலுக்கு சொல்லி கொடுத்தார்கள். ஆனா இன்னொரு சந்தர்ப்பத்தில் நபி அவர்கள் சஹாபாக்களை பார்த்து கேட்டார்கள், ஹியாருக்கும், உங்கள சிறந்தவர் யாரு தெரியுமா? உங்கள கண்ணியமானவர் யாரு தெரியுமா? உங்கள மிகவும் நல்லவர் யாரு தெரியுமா? உங்களுடைய குடும்பத்தில் உங்களுடைய மனைவியிடத்தில் யாரு நல்லவராக இருக்கிறாரோ, நல்லவர் என்று ஷஹாதா வாங்குறாரோ அவர் தான் உங்கள சிறந்தவர் என்று சஹாபாக்களை பார்த்து சொன்னார்கள். அன்பான சகோதரர்களே, ரெண்டு சஹாபாக்கள் வாராங்க, நபியுடைய மனைவி ஹதரத் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள்கிட்ட கேட்கிறாங்க, ஹபீபுடைய வாழ்க்கை எப்படி? ஹதரத் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் சர்டிபிகேட் ஷஹாதாவை கொடுக்கிறாங்க, கான குலுகுஹு அல் குர்ஆன், நபியுடைய வாழ்க்கை நபியுடைய லைஃப் குர்ஆனாக இருந்தது. நபியுடைய முழு வாழ்க்கையும் 6666 ஆயத்தாகத்தான் இருந்தது. அதற்கு அப்பால் நபி அவர்கள் இருக்கவில்லை என்று நபியுடைய சிறப்பை ஹதரத் ஆயிஷா சித்திகா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் சொல்லி கொடுத்தார்கள். அன்பான சகோதரர்களே, இன்றைக்கு நாங்க உலகத்தில சமூகத்தில சொசைட்டில எல்லாரிடத்திலையும் நல்ல பேர் வாங்கியிருக்கிறோம். கொஞ்சம் உள்ளத்துல கையை வச்சு யோசிக்கணும், ஏண்ட மனைவி என்ன நல்லவன் என்று சொல்லியிருக்கிறாவா? ஏண்ட மனைவி என்ன நல்லவன் என்று சொல்லியிருக்கிறாவா? நான் மரணிச்சா ஏண்ட மனைவி கண்ணால மாயக்கண்ணீர் வடிப்பாளா? அல்லது ஏந்த மனைவி நான் ஏந்த ஜனாதாவுக்கு முன்னால் உண்மையாகவே கவலைப்படுவாளா என்பதை ஒவ்வொருவரும் உள்ளத்தில் ஆழமாக சிந்திக்க வேண்டும். அன்பான சகோதரர்களே, அல்லாஹ் நல்லடியார்களே, நபியுடைய வார்த்தைகளை வாழ்க்கைகளை பாருங்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு நாள் வெளியே போய் வருகிறார்கள். ஹவுலா ரலியல்லாஹு அன்ஹா, இமாம் புகாரி ரஹ்மஹுல்லாஹ் பதிவு செய்கிறார்கள், ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களை சந்திப்பதற்காக வருகிறார்கள். ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் கேட்கிறார்கள், ஹவுலா, நீங்கள் நேத்து திருமணம் செய்த ஒரு மணப்பெண்ணாக இருக்கிறீங்க, ஏன் நீங்க தலைவிலி தலைகளை தலைமுடிகளை வாராமல் அழகான ஆடைகளை அணியாம இருக்கிறீங்க? ஹவுலா ரலியல்லாஹு அன்ஹா சொன்ன பதில பாருங்க, ஏந்த கணவன் என்னுடைய தேவைகளை பூர்த்தி செய்யாமல் இருக்கிறார், என்னுடைய ஆசைகளை கூட அவர்கள் பூர்த்தி செய்யவில்லை என்று கவலையாக சொல்கிறார்கள். அங்கே மஜ்மாவில் இருந்த ஏனைய பெண்கள் சிரிக்க ஆரம்பித்தார்கள். இப்பொழுது நபி அவர்கள் வருகிறார்கள். கேட்டார்கள், ஆயிஷா, ஏன் எல்லா பெண்களும் சிரித்துக் கொண்டிருக்கிறார்கள்? அப்பொழுது ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் ஹவுலா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களுக்கு நடந்த பிரச்சனையை சொல்கிறார்கள். இவர்களுடைய கணவன் இரவெல்லாம் நின்று வணங்கிக் கொண்டிருக்கிறார், பகலெல்லாம் நோன்பு பிடித்துக் கொண்டிருக்கிறார், ஆனா இந்த பெண்ணுடைய ஆசை கூட அவர்கள் நிறைவேற்றவில்லை. நபி அவர்கள் உடனே கட்டளையிட்டார்கள், எங்கே இருந்தாலும் இந்த ஹவுலாவுடைய கணவன் உஸ்மான் இப்னு மல்ஊனை அழைத்து வாருங்கள் என்று உஸ்மான் இப்னு மல்ஊன் வருகிறார். நபி அவர்கள் கேட்டார்கள், ஏ உஸ்மான், என்ன நடந்தது? அவர்களும் அதையே சொன்னார்கள், நான் பகலெல்லாம் நோன்பு நோட்டிருக்கிறேன், இரவெல்லாம் அல்லாஹுக்காக ஒதுக்கிருக்கிறேன், இந்த நிலைமையில் எப்படி நாம் மனைவியுடைய ஹக்கை பூர்த்தி செய்வது? அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், ஏ உஸ்மான், உடனடியாக போய் உங்களோட மனைவிடைய தேவையை பூர்த்தியாக்குங்கள். உஸ்மான் சொன்னார், யார் ரசூலல்லாஹ், நான் நோன்பு பிடித்திருக்கிறேன். ஆனா அல்லாஹ்வுடைய தூதர் என்ன சொன்னார்கள், உங்களுடைய நோன்பை முறித்து விட்டு நீங்கள் மனைவியுடைய கடமையை பூர்த்தியாக்குங்கள் என்று அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லி காட்டினார்கள். அன்பான சகோதரர்களே, வெறுமனே உடல் உறவுல மட்டும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சஹாபாக்களை முன்மாதிரியாக ஆக்கவில்லை. வெறுமனே நபி அவர்கள் இந்த தேவையில் மட்டும் கனவி மனைவி இடத்தில் நல்ல பேரு சஹாபாக்களை வாங்க வைக்கவில்லை. எல்லா சந்தர்ப்பத்திலையும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூட சொல்லக்கூடிய ஒவ்வொரு வார்த்தையும் தன்னுடைய வாழ்க்கையில் செய்துவிட்டுத்தான், தன்னுடைய வாழ்க்கையில் அனுபவித்து விட்டுத்தான் மற்ற சஹாபாக்களுக்கு சொல்லிக் கொடுப்பார்கள். அன்பான சகோதரர்களே, அல்லாஹ் நல்லவர்களே, நபியுடைய வாழ்க்கையை எடுத்து பாருங்கள். நபி அவர்கள் பல திருமணங்கள் செய்தார்கள். ஆனா தந்த மனைவிமாருக்கு நபி அவர்கள் எப்படி அன்பு காட்டினார்கள், நபி அவர்கள் எப்படி மிஸ்வாக் செய்தார்கள், எப்படி தொழுதார்கள், எப்படி ஹஜ் செய்தார்கள், எப்படி உம்ரா செய்தார்கள், எல்லாத்தையும் படித்திருக்கிறோம். கொஞ்சம் யோசிக்கணும். நான் திருமணம் செஞ்சு 23 வருடம், நான் திருமணம் செஞ்சு 15 வருடம், நபி அவங்க தந்த மனைவியோட எப்படி நடந்திருக்கிறாங்க, தந்த மனைவியோட எப்படி பேசியிருக்கிறாங்க, தந்த மனைவியை எப்படி காதலிச்சிருக்கிறாங்க, தந்த மனைவிக்கு எப்படி முத்தம் கொடுத்திருக்கிறாங்க, தந்த மனைவியோட எப்படி ரேசோடு இருக்கிறாங்க என்பதை நாம் எப்பயாவது ஒரு கிதாபை எடுத்தாவது அல்லது பள்ளிக்கு போய் ஒரு ஆலிமிடத்திலாவது கேட்டிருக்கிறோமா? அன்பான சகோதரர்களே, அந்த லைஃப் எடுத்து படிங்க. தேனை விடவும் இன்பமான ஒரு வாழ்க்கை தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய திருமண வாழ்க்கை. பாருங்கள், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் 11 திருமணங்களை செய்தார்கள். கதீஜா பின்த் ஹுவைலித், சௌதா பின்த் ஜம்ஆ, ஆயிஷா பின்த் அபி பக்கர், ஹஃப்ஸா பின்த் அபி உமர், அஃப்ஸா பின்த் உமர் ரலியல்லாஹு அன், ஸைனப் பின்த் ஹுஸைமா, உம்மு ஸலமா பின்த் அபி உமையா, ஸைனப் பின்த் ஜஹஷ், ஜுவைரியா பின்த் ஹாரிஸ், ரம்லா உம்மு ஹபீபா பின்த் அபி சுஃபியான், சஃபியா பின்த் ஹுயை, அதே போன்று மைமூனா பின்த் ஹாரிஸ் என்ற 11 பெண்களை திருமணம் செய்தார்கள். ஆனா இந்த 11 பெண்களும் ஒரு குணமுடையவர்களாக, ஒரே சுபாவம் உடையவர்களாக யாரும் இருக்கவில்லை. எல்லா பெண்களும் ஒவ்வொரு குணமுடையவர்களாகவும் ஒவ்வொரு சுபாவம் உடையவர்களாகவும் இருந்தார்கள். உதாரணமாக ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களை நபி அவர்கள் திருமணம் செய்யக்கூடிய சந்தர்ப்பத்தில் அவர்கள் ஒரு சிறிய பிள்ளையாக, சிறிய வயதுடைய ஒரு பெண்ணாக இருந்தார்கள். ஹஜ்ரத் சௌதா அம்மையார் கொஞ்சம் வயதில மூத்த பெண்ணாக இருந்தார்கள். ஹஜ்ரத் கதீஜா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் ஒரு ஸ்ரீமாட்டி பெண்ணாக, பணத்தில் வாழ்ந்த ஒரு பெண்ணாக, செல்வத்தில் வாழ்ந்த ஒரு பெண்ணாக, இன்னும் வயதில கூடின ஒரு பெண்ணாக இருந்தார்கள். அதே போன்று ஹஃப்ஸா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் கொஞ்சம் கோபம் சுபாவமுடைய பெண்ணாக இருந்தார்கள். உம்மு ஸலமா ரலியல்லாஹு அன்ஹா கொஞ்சம் ரோசமுள்ள பெண்ணாக இருந்தார்கள். ஹஜ்ரத் சஃபியா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் யூத பெண்ணாகவும், அதே போன்று சென்சிட்டிவ் மனமுடைய மனமுள்ள பெண்ணாக, அந்த சுபாவம் உள்ள பெண்ணாக இருந்தார்கள். இன்னும் ஹஜ்ரத் ஜுவைரியா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களுடைய லைஃப் எடுத்து பாருங்க. ஒரு கிறிஸ்தவ பெண்ணாகவும் ஒரு அடிமை பெண்ணாகவும் இருந்தார்கள். ஒவ்வொரு பெண்ணும் ஒவ்வொரு சுபாவம் உடையவர்களாக, ஒவ்வொரு குணமுடையவர்களாக இருந்தார்கள். ஆனால் நபி அவர்கள் எல்லா பெண்களுக்கும் எப்படி அன்பு காட்டினார்கள், எப்படி எப்படி காதலித்தார்கள், எல்லா பெண்களோடையும் நபி அவர்கள் எப்படி வாழ்ந்தார்கள் என்று சொன்னார்களே, ஹியாருக்கும் ஹியாருக்கும் லினிஸாஇக்கும், உங்களில் யாரு சிறந்தவர் தெரியுமா, மனைவி இடத்துல யார் சிறந்தவரோ அவர் தான் சிறந்தவர் என்று நபி அவர்கள் சொன்னார்களே, அந்த சிறப்பை நபி அவர்கள் அடைந்தார்கள். ஏன், நபி அவர்கள் ஒவ்வொரு மனைவியோட வாழ்ந்தது பாருங்க. நபி அவங்க ஒவ்வொரு மனைவிக்கும் எப்படி அன்பு காட்டினார்கள் என்பதற்கு ஹதீஸில் இருந்து சில உதாரணங்களை சொல்லி காட்டுகிறேன். ஒரு நாள் ஆயிஷா சித்திகா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் ஒரு பானத்தை கிளாஸில் குடித்து விட்டு அவர்கள் அந்த கூலையை வைத்து விடுகிறார்கள். அல்லாஹ்வுடைய தூதர் ஹஜ்ரத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹஜ்ரத் ஆயிஷா சித்திகா ரலியல்லாஹு அன்ஹா எந்த இடத்தால் பானத்தை குடித்தார்களோ அதே இடத்தில் வாயை வைத்து அல்லாஹ்வுடைய தூதர் குடித்தார்கள். இன்னும் சொல்ல போனால் அல்லாஹ்வுடைய தூதர் வீட்டுக்குள் வரக்கூடிய சந்தர்ப்பத்தில், இன்றைக்கு நாம் வுது எடுக்கிறோம், பொக்கத்தில் கையை வைத்து மிஸ்வாக்கை எடுத்து மிஸ்வாக் செய்கிறோம், தொழுகைக்காக வேண்டு அல்லாஹு அக்பர் என்று தக்பீர் கட்டுவதற்கு முன்னால் மிஸ்வாக்கை எடுத்து செய்கிறோம், தொழுகை வீட்டில் செல்ல பிராணிகளை வளர்க்கிறோம், செல்ல பிராணிகளை பார்த்து ராஜா என்று கூப்பிடுறோம், இன்னும் அழகான பெயர்களை கூப்பிடுறோம். ஆனா செல்ல பிராணிக்கு மனைவியை கூப்பிட வேண்டிய பெயரை செல்ல பிராணியை வச்சு கூப்பிடுறோம். ஆனா செல்ல பிராணியை எப்படி அழைக்கணுமோ அதனுடைய பேரை மனைவிக்கு வைத்திருக்கிறோம். மனைவி ஒரு தவறு செஞ்சா நாங்க என்ன சொல்லுறோம், பாறை நாய போல பாறை மாடை போல என்று மனைவியை கேவலமான மோசமான வார்த்தைகளால் திட்டுகிறோம், அவர்களை கேவலப்படுத்துகிறோம். ஆனால் அல்லாஹ்வுடைய தூதர் யா ஆயிஷா யா ஹுமைரா என்று அன்பான பேரால் தன்னை மனைவியை அழைத்திருக்கிறார்கள். இன்னும் சொல்ல போனா அன்பான சகோதரர்களை அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நபி அவர்கள் தந்த மனைவியோட எப்படி நகைச்சுவையாக நடந்திருக்கிறார்கள், எப்படி ஜோக் அடித்திருக்கிறார்கள் என்றா, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு நாள் வீட்டுக்குள் வருகிறார்கள், டென்ஷனோட வருகிறார்கள், பிஸியோட வருகிறார்கள். ஏன், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு வேலை மட்டும் செய்யக்கூடியவர்கள் அல்ல, நபி அவர்களுக்கு பல வேலைகள் இருந்தது. ஏன், நபி அவர்களுக்கு யூதர்களால் கஷ்டம், நசாராக்களால் கஷ்டம், மஜூசிங்களால் கஷ்டம், முஷ்ரிக்கீங்களால் பிரச்சனைகள், அதே போன்று முனாஃபிக்கீங்களால் பிரச்சனை, முஸ்லிம்களுடைய பிரச்சனை, எல்லா பிரச்சனைகளுக்கும் முகம் கொடுத்து விட்டுத்தான் நபியர்கள் வீட்டுக்குள் வருவார்கள். ஒரு நாள் நபி அவர்கள் தலை வலியுடன் வீட்டுக்குள் வருகிறார்கள், சலாம் சொல்லி உள்ளே நுழைகிறார்கள். தந்தை மனைவி ஆயிஷாவை பார்த்து சொல்கிறார்கள், ஆயிஷா எனக்கு ரொம்ப தலைவலியாக இருக்குது, மனைவி இந்த நிலைமையில் எப்படி இருக்கணும் நாங்க எதிர்பார்ப்போம், நாங்க டென்ஷனாக வந்தா எங்கட மனைவி ஃபீசராக இருக்கணும், ஒரு கூலரை போல இருக்கணும். ஆனா நபி அவங்க வீட்டுக்குள்ள டென்ஷனாக வராங்க, ஆயிஷா ரதியல்லாஹு அன்ஹா என்ன சொன்னாங்க தெரியுமா, எனக்கும் தலைவலியாக இருக்குது யா ரசூலல்லாஹ். நபி அவர்கள் கோவப்படவில்லை, அப்படியே உட்கார்ந்தார்கள். ஆயிஷாவை பார்த்து சொன்னார்கள், ஆயிஷா இதே தலைவலியோட நீங்க மரணிக்கணும், உங்களை நான் குளிப்பட்டி உங்களை கஃபன் செய்து உங்களுக்கு ஜனாதா தொழுவித்து உங்களை நான் கையாலேயே உங்களை நல்லடக்கம் செய்கிறேன், உங்களுக்கு சந்தோஷமா இல்லையா ஆயிஷா என்று கேட்ட சந்தர்ப்பத்தில் ஆயிஷா என்ன சொல்லியிருப்பார்கள், ரலியல்லாஹு அன்ஹா நபியை பார்த்து சொன்னார்கள், யா ரசூலல்லா இதை விட என்ன சந்தோஷம், ஆனா ஒரே ஒரு கவலை யா ரசூலல்லா, என்ன அடக்கிட்டு அந்த நைட் நீங்க வேற மனைவியோடு இருப்பீங்களே, அதை நினைச்சுத்தான் எனக்கு ரொம்ப கவலையாக இருக்குது என்று ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் சொல்லி காட்டினார்கள். அன்பான சகோதரர்களே, அல்லாஹ் விண்ணலடியார்களே, இன்னொரு சந்தர்ப்பத்தில் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் சிறிய பிள்ளையாக இருந்ததின் காரணமாக ஒரு டாய் பாக்ஸை அவர்கள் வைத்திருந்தார்கள், விளையாட்டு பொருட்களுக்கென்று ஒரு பெட்டியை வைத்திருந்தார்கள். நபி அவர்கள் தபூக்குடைய யுத்தத்துக்கு போய் வரக்கூடிய சந்தர்ப்பத்தில் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களுடைய அந்த விளையாட்டு பொருட்களுடைய பெட்டியுடைய மூடி காத்தில் என்ன செய்து காத்து வீசினதன் காரணமாக திறப்பட்டு விட்டது. நபி அவர்கள் அந்த பாக்ஸை பார்க்கிறார்கள், உள்ளே சிறகு வைத்த ஒரு குதிரை இருக்கிறது. ஆயிஷாவை பார்த்து நபி அவர்கள் கேட்டார்கள், ஆயிஷா உலகத்தில் இருக்கக்கூடிய குதிரைக்கு சிறகுமா இருக்குது. ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா நபியை பார்த்து சொன்னார்கள், யா ரசூலல்லாஹ் உங்களுக்கு தெரியாதா நாளைக்கு மர்மையில ஹதரத் சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு அல்லாஹ் கொடுக்கக்கூடிய குதிரைக்கு சிறகு இருப்பது என்று உங்களுக்கு தெரியாதா, நாங்க என்ன சொல்லிருப்போம், என்ன வாயடிக்கிறியா, எனக்கு முன்னால் எதிர்த்து பேசுறியா என்று நாங்க சொல்லுவோம். ஆனால் நபி அவர்கள் சிரித்து விட்டு மௌனமாக இருந்தார்கள். அன்பான சகோதரர்களே, இன்னும் சொல்ல போனா மனைவி மார்களுடைய மூடை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் விளங்கி வச்சிருந்தார்கள். நபி அவர்கள் ஆயிஷாவை பார்த்து சொல்கிறார்கள், ஆயிஷா உங்களோட மூட் நீங்க எந்தெந்த நிலைமையில எப்படி இருப்பீங்க என்பது எனக்கு தெரியும். அல்லாஹ்வுடைய தூதரே, என்னுடைய மூட் உங்களுக்கு தெரியுமா, இமாம் புகார் ரஹ்மத்துல்லாஹ் கிதாபு நிகால பதிவு செய்றாங்க, ஹஜ்ரத் ஆயிஷாவை பார்த்து சொல்றாங்க, உங்களுக்கு எந்த மேல கோபம் வந்து சென்று சொன்னா நீங்க எந்த பேரை சொல்ல மாட்டீங்க, இப்ராஹிமுடைய ரப்பின் மீது சத்தியமாக அல்லாஹ் அல்லாஹ்வின் மீது சத்தியம் எப்படி சொல்லுவீங்கன்னு சொன்னா ஏன் பேரை சொல்லாம இப்ராஹிமுடைய ரப்பின் மீது சத்தியமாக என்று சொல்லுவீங்களே தவிர முஹம்மதுடைய ரப்பின் மீது சத்தியமாக என்று சொல்ல மாட்டீங்க. ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா சொன்னாங்க, யா ரசூலல்லாஹ் மா அஹ்ஜுரு இல்லா இஸ்மக யா ரசூலல்லாஹ், நான் உங்களை வெறுக்கல்ல யா ரசூலல்லாஹ், உங்களோட பேரை மட்டும் தான் வெறுத்தேன் என்று ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் சொல்லி காட்டினார்கள். கொஞ்சம் உள்ளத்துல கையை வச்சு பார்ப்போம், எங்கட மனைவியுடைய மூடு எங்களுக்கு தெரியுமா, எங்கட மனைவிக்கு என்ன விருப்பம், எது விருப்பம் இல்ல, நாங்க எப்படி இருந்தா விருப்பம். ஆனா அல்லாஹு அக்பர், மனைவி எங்கட மூட நல்ல விளங்கி வச்சிருக்கிறா, ஒரு பெல் அடிச்சா கணவன் மூடு இப்படி இருக்கும், ஒரே தடவையில பத்து பெல் அடிச்சா ரெண்டா கணவனுடைய மூடு இப்படி இருக்கும், வீட்டுக்குள்ள கரண்ட் பில் தண்ணி பில் வந்தா கணவனுடைய மூடு இப்படி இருக்கும், எங்கட வீட்டுல இருந்து யாரு சரி கணவனுடைய வீட்டுக்கு வந்தா கணவனுடைய மூடு இப்படி இருக்கும் என்று மனைவி நல்ல விளங்கி வச்சிருக்கிறா. ஆனா அன்பான சகோதரர்களே, அல்லாஹு நல்லடியார்களே, ஹஜ்ரத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன் மனைவியுடைய மூட நல்ல விளங்கி வச்சிருந்தாங்க. இன்னும் சொல்ல போனா சில பிரச்சனைகள் படக்கூடிய சந்தர்ப்பத்தில் கூட நபி அவர்கள் ஒரு நாள் இருக்கிறார்கள், ஆயிஷா அம்மையாருக்கும் நபி அவர்களுக்கும் சிறிய ஒரு பிரச்சனை. நபி அவர்கள் கேட்டார்கள், ஆயிஷாவை பார்த்து இந்த பிரச்சனையை தீர்ப்பதற்காக உங்களோட வாப்பா ஏண்ட மாமா ஹதரத் அபூபக்கரை வர சொல்லவா,
ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா சொன்னாங்க, பரவாயில்ல யார் ரசூலுல்லாஹ், எங்கட பாப்பா வர சொல்லுங்க. இப்ப அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் வீட்டுக்குள்ளே வருகிறார்கள். இப்ப நபி அவர்கள் என்ன சொல்கிறார்கள், பிரச்சனையை சொல்ல ஆரம்பிக்க போகிறார்கள். ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹு சொன்னார்கள், யார் ரசூலுல்லாஹ், உண்மையை மட்டும் சொல்லுங்க, பொய்யை மட்டும் சொல்லிடவானோ. அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு கோபம் வந்துட்டு, நபியை பார்த்து பொய் சொல்ல வேண்டாம் என்று ஏன் மகள் சொல்கிறாளா என்று கையை எடுத்தாங்க அடிப்பதற்கு. நபி அவர்கள் சொன்னார்கள், ஹதரத் அபூபக்கரை பார்த்து, உங்களை அழைத்ததே இருக்கக்கூடிய பிரச்சனையை இல்லாமாக்க, நீங்க பிரச்சனையை உருவாக்க போறீங்களா என்று நபி அவர்கள் அபூபக்கரை பார்த்து சொன்னார்கள். கொஞ்சம் இப்ப எங்கட லைஃபுக்கு வருவோம், இதே நிலைமை எங்கட வாழ்க்கையில நடந்துட்டா, மாமாக்கு முன்னால மகள் இப்படி சொல்லிட்டா நாங்க என்ன சொல்லுவோம், மாமா பாத்தீங்களா மகள் உங்களோட முன்னுக்கே இப்படி பேசுறா என்று சொன்னா, நீங்க இல்லாத நிலைமையில எனக்கு இப்படி எல்லாம் பேசுற வைக்கும் என்று நாங்க சொல்லுவோம். ஆனா நபி அவங்க சொல்லல. அன்பான சகோதரர்களே, நபி அவங்க அந்த அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு வெளியில போறாங்க. நபி அவங்க ஆயிஷாவை பார்த்து கேக்குறாங்க, ஆயிஷா எப்படி அந்த ஆள் கிட்ட இருந்து அந்த நபர் கிட்ட இருந்து நான் உங்களை அடிக்காம பாதுகாத்தேன் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களை பார்த்து சொல்கிறார்கள். அன்பான சகோதரர்களே, இன்னும் இரண்டு சம்பவங்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மனைவிமார் நோயாக இருந்தா எப்படி நடந்திருக்கிறார்கள். அதுல சௌதா அம்மையார் அவர்கள் மூத்த பெண்ணாக இருந்ததின் காரணமாக ஒரு நோயாளியாக இருந்தாங்க. கொஞ்சம் யோசிப்போம், நான் நோயாக இருந்தா, நான் காய்ச்சலாக இருந்தா, ஏன் மனைவி எனக்கு மருந்தாக இருக்கணும் என்று நாங்கள் விரும்புகிறோம். இதே நிலைமைத்தானே அந்த பெண்ணுக்கும் இருக்கும். நபி அவர்கள் தந்த மனைவி சௌதா அம்மையார் நோயாளியாக இருக்கிறாங்க, இப்ப வெளியில போகணும், ஒட்டகத்தில் ஏற முடியாது. ஹபீப் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தந்த முதுக குனிச்சு கொடுக்கறாங்க. தந்த முதுகுக்கு மேலால் சௌதா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் காலை வைத்து ஏறி சுப்ஹானல்லாஹ் ஒட்டகத்தில் அமர்ந்து விடுகிறார்கள். அந்த அளவுக்கு மனைவிமாரோடு அன்பாக இருந்தார்கள். இன்னும் சொல்ல போனா ஹதரத் சஃபியா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ரொம்ப சென்சிட்டிவான, ரொம்ப மென்மையான ஒரு பெண்ணாக இருந்தாங்க. ஒரு நாள் ஒரு சஃபர் போவதற்காக அவசரமாக எல்லா சஹாபாக்களும் நபி அவர்கள் ரெடியாக சென்றார்கள், தயாராக சென்றார்கள். இந்த சந்தர்ப்பத்தில் ஹதரத் சஃபியா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அந்த பிரயாணத்துக்கு போவதற்காக நபி அவர்கள் அழைத்தார்கள். ஹதரத் சஃபியா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் மென்மையான ஒரு பெண்ணாக இருந்ததின் காரணமாக அவர்கள் ஒட்டகத்தில் ஏறக்கூடிய சந்தர்ப்பத்தில் தடிக்கு கீழே விழுந்து விட்டார்கள். இப்பொழுது எல்லாருக்கும் முன்னால் நான் தடிக்கு கீழே விழுந்துட்டேன் என்று நினைத்து ஹதரத் சஃபியா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அழ ஆரம்பிக்கிறார்கள், அழுது கொண்டே இருக்கிறார்கள். நபி அவர்கள் சொன்னார்கள், சஃபியா அழவானோ, ஏன் அழுதுங்க என்று சொன்னதோடே இன்னும் மீண்டும் கூடுதலாக அழ ஆரம்பித்தார்கள். நபி அவர்கள் சொன்னார்கள், ஏன் சஃபியா அழுறீங்க என்று கேட்டதோடே இன்னும் கூடுதலாக அழ ஆரம்பித்தார்கள். நபி அவர்கள் சஹாபாக்களை பார்த்து சொன்னார்கள், இந்த சஃபர் கேன்சல், யாரும் இன்றைக்கு சஃபர் போறது கிடையாது. மனைவிக்காக ஹதரத் சஃபியா ரலியல்லாஹு அன்ஹுடைய அவர்களுடைய உள்ளத்தை அறிந்து நபி அவர்கள் என்ன செஞ்சிட்டார்கள், அந்த சஃபர் தாமதம் ஆனதின் காரணமாக சஃபர் போவதே நபி அவர்கள் தடை செய்தார்கள். ஆனா அன்பான சகோதரர்களே, இப்ப எங்கட லைஃபுக்கு வருவோம், நாங்க என்ன சொல்லுவோம், மனைவிக்கு கால் பண்ணி நான் 5 மணிக்கு ஆபீஸ்க்கு வருவேன், 8 மணிக்கு வருவேன், நீங்க ரெடியாக இருக்கணும், இல்லைன்னு சொன்னா நான் உங்களை விட்டுட்டு போயிடுவேன், உங்களை நான் அழைத்து போக மாட்டேன், நான் வரப்போகல நீங்க வாசல் இருக்கணும், இல்லையா நான் உங்களை கூட்டி போக மாட்டேன். இது எங்கட வாழ்க்கை. ஆனா நபி அவங்க தந்த மனைவிக்காக அந்த சஃபரையே கேன்சல் பண்ணினாங்க. அதனால் தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உலகத்திலே சிறந்த மனிதராக திகழ்ந்தார்கள். அன்பான சகோதரர்களே, அல்லாஹ்வு நல்லடியார்களே, ஹதரத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வாழ்க்கை எடுத்தால் எல்லா துறையினர்களுக்கும் முன்மாதிரி இருப்பது போல திருமணம் செய்தவர்களுக்கும் திருமணம் செய்து வாழ்ந்தவர்களுக்கும் வாழ்ந்து கொண்டு இருக்கக்கூடியவர்களுக்கும் ஹபீப் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வாழ்க்கையில் முன்மாதிரி இருக்குது. எங்கட மனைவி எங்களுக்கு ஏசலாம், எங்களுக்கு பேசலாம், நாங்களும் எங்கட ரஃப காட்ட போடும் என்றா, குர்ஆன் சொல்லுது எங்கட ரஃப விட, எங்கட உரத்தை விட அல்லாஹுடைய உரம் கடினமானது, நாங்க விட்டு கொடுத்து போவோம் என்றா, மனைவியுடைய உள்ளத்தை வெல்வோம் என்றா, நிச்சயமாக அல்லாஹும் இரக்கம் உள்ளவன், நாங்க எப்படி நினைக்கிறோமோ அதே போல அல்லாஹ் எங்கட மனைவியும் ஆக்கி தருவான், எங்கட மனைவி சஹாபி பெண்மணிகளை போல மாறணுமா, அதற்கு ஒரே ஒரு வழிதான், நபியுடைய மனைவிமார் போல அஹ்லாக்குள்ள பெண்களாக மாறணுமா, அதற்கு ஒரே ஒரு வழிதான், உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா ஆலிம்களை கொண்டு வந்தும் இல்ல மனைவியை காபாவுக்கு முன்னால் வைத்து சுப்ஹானல்லாஹ் பயான் செய்தாலும்
அந்த பெண்ணுடைய குணம் லேசாக மாறாது. அதற்கு குர்ஆன் ஒரு மருந்தை சொல்லி தருகிறது. பெண்ணை மாற்ற வேண்டுமா? அல்லாஹ் ஒரு மருந்தை சொல்லி தருகிறான். உங்களோட வீட்டுடைய சூழல, உங்களோட வீட்டுடைய அமைப்ப, துனியாவுடைய அமைப்பில் இருந்து வீட்டுக்குள்ள தாலீம வாசிங்க, வீட்டுக்குள்ள தாலீமுடைய மஜ்மாக்களை ஏற்படுத்துங்க, குர்ஆனுடைய ஹல்காவை ஏற்படுத்துங்க. இது தப்லீக் ஜமாத் உருவாக்கின ஒரு அமைப்பு கிடையாது, இல்ல தௌஹீத்வாதிகள் உருவாக்கினது கிடையாது, தரீக்காவாதிகள் சொல்லக்கூடியது கிடையாது. அல்லாஹ் சொல்லி தரக்கூடிய அமல் வீட்டுக்குள்ள தாலீம வாசிங்க, அல்லாஹ்வுடைய தூதருடைய ஹதீஸ் சொல்லி காட்டுங்க, வீட்டுக்குள்ள குர்ஆனுடைய விஷயங்களை சொல்லுங்க. மனைவியுடைய உள்ளம் மாறும், பிள்ளைகள் தீனுடைய சூழலாக மாறுவாங்க. ஏன்? அடிப்படை ஸ்தலம் வீட்டுக்குள்ளிருந்து தான் தீன் வெளியாகும். அதனால வீட்டுக்குள்ள தீனுடைய அமைப்பு இருந்தா அங்கிருந்து வெளியாகக்கூடியவர்கள் தீன் உள்ளவர்களாக இருப்பார்கள். வீட்டுக்குள்ள ஷைத்தானியத் துனியாவியத் இருக்கும் என்று சொன்னா அங்கு எப்பொழுதும் துனியாவும் ஷைத்தானும் தான் எப்பொழுதும் சூழ்ந்திருக்கும். அங்கிருந்து வெளியாகக்கூடியவர்களுடைய வாழ்க்கையும் அல்லாஹ் பாதுகாக்கணும், மிகவும் மோசமான வாழ்க்கையாக அமையும். வல்ல நாயன் அல்லாஹ் எங்களுடைய குடும்பத்தையும் ஹபீப் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எப்படி மனைவிமார்களோட வாழ்ந்தார்களோ அப்படி வாழக்கூடிய சந்தர்ப்பத்தை அல்லாஹ் நம் அனைவருக்கும் தருவானாக. எங்களுடைய குடும்பங்களையும் அல்லாஹ் கபூல் செய்வானாக. எங்களுடைய பிள்ளைகள், எங்களுடைய மனைவிமார்கள் அல்லாஹ் யா அல்லாஹ் எங்களுக்கு கண்குளிர்ச்சியாக ஆக்கி தந்திரியா அல்லாஹ். ஹபீப் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு நீ இறக்கி வைத்த அவர்களுடைய மனைவியுடைய வாழ்க்கையில், அவர்களுடைய மனைவியுடைய வீடுகளில் கூட நீ குர்ஆன் ஹதீஸை ஒவ்வொருவரும் எடுத்து நடப்பதற்கும் முதலாவதாக எடுத்து நடப்பதற்கும் ஒன்றாக இருக்கிறோமோ அதே குடும்பங்களும் அவர்களுடைய